அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழ் வாசகை. நவம்பர் மாதம் 23 புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது தங்கவேல். இன்றைய தமிழ் வாசையில் முதல் செய்தி அறிக்கை. பின்னர் தொடரும் செய்தரங்கத்தில், இலங்கை கிழக்கு மாகாணத்தில் முஸ்லீம் ஆசிரியைகள் மத அடையாளம் கொண்ட ஆடை அணிந்து வர அதிகாரிகள் அனுமதி மறுப்பதாக எழுந்துள்ள சர்ச்சை.
அவருடைய கலாச்சாரத்தை சார்ந்த விடயங்களை முற்றுமுழுதாக மறுதளித்து நீங்கள் இன்னொரு கலாச்சாரத்தில் இருக்கின்ற அல்லது இன்னொரு இனத்தவர்களுடைய அந்த உடையிலே வர வேண்டும் என்று திணிக்கின்ற ஒரு உடையை உண்மையில் ஒரு கண்டிக்கத்தக்க உடைய.
இந்தியாவை ரொக்கமற்ற பொருளாதாரமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அரசு அறிவித்துள்ள நிலையில் அது சாத்தியமா என்பது குறித்த ஓர் ஆய்வு.
இது அனௌன்ஸ் பண்ணது பெரிய எக்கனாமிக் பிளண்டர். தவிர்க்க என்ன செய்யணும் அப்படின்னா, இம்மீடியட்டா வந்து இந்த 500 நோட்ஸும் 1000 ரூபீஸ் நோட்ஸும் அட்லீஸ்ட் அன்டில் டிசம்பர் வரைக்கும் வந்து சர்க்குலேஷன்ல அலோவ் பண்ணணும்.
உள்ளிட்ட செய்திகளை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர் மரியம் மைக்கேல் மற்றும் விஷ்ணுபிரியா.
பிரிட்டனின் எதிர்க்கட்சியான தொழிற்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோ காக்ஸை கொலை செய்த நபருக்கு இங்கிலாந்தின் நீதிமன்றம் ஒன்று எஞ்சிய வாழ்நாள் முழுவதையும் சிறையில் கழிக்க உத்தரவிட்டுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தை விட்டு விலகுவதை முடிவு செய்ய நடத்தப்பட்ட பிரிட்டனின் மக்கள் கருத்தரையும் வாக்கெடுப்பு பிரச்சார காலகட்டத்தில் ஜோ காக்ஸ் கொல்லப்பட்டார். இங்கிலாந்தின் வடக்கு பகுதியில் அவருடைய தொகுதியில் வைத்து ஜோ காக்ஸை துப்பாக்கியால் சுட்டும் கத்தியால் குத்தியும் கொலை செய்தபோது பிரிட்டன் தான் முதலில் என்று தாமஸ் மேயர் கத்தினார். திருமணமாகி 2 குழந்தைகளுக்கு தாயான ஜோ காக்ஸ் பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைந்து இருக்க வேண்டும் என்று பிரச்சாரம் மேற்கொண்டு வந்தவர். அவரை கொலை செய்தது அந்த தேசத்தையே உலுக்கியது.
மொசூலில் தொடர்ந்து இருக்கும் இஸ்லாமிய அரசு இன்று தங்களை அழைத்துக் கொள்ளும் அமைப்பின் அனைத்து தொடர்பு பாதைகளும் துண்டிக்கப்பட்டுவிட்டன என செய்திகள் தெரிவிக்கின்றன. இராக் படைகளுடன் சேர்ந்து போரிடும் ஷியா போராளிகள் நாட்டின் மேற்கு திசையில் இருக்கும் ஒரு நெடுஞ்சாலையை துண்டித்துவிட்டனர். அவர்கள் குர்திய கூட்டணி படைகளுடன் இணைந்துள்ளனர். அதன் மூலம் மொசூல் மற்றும் புறநகரான டல் அஃபர் ஆகிய இரண்டும் திறன்பட துண்டிக்கப்பட்டுவிட்டன. முக்கிய அரசப்படை தாக்குதலின் மத்திய தளமாக மொசூல் விளங்குகிறது.
நாஜி இனப்படுகொலை பற்றி அதிகம் படிக்கப்பட்ட மிக கடுமையான கண்டனம் என்று கருதப்படும் நாட்குறிப்பு ஒன்றை எழுதிய டச்சு 11 வயதினர் அன்னே ஃப்ராங்கால் எழுதப்பட்ட கவிதையின் அபூர்வமான கையெழுத்து படிவம் ஒன்று $148,000 தொகைக்கு நெதர்லாந்தில் ஏலத்திற்கு விடப்பட்டுள்ளது. இந்த தொகை எதிர்பார்த்ததை விட அதிகமான தொகையாகும். நாஜிக்களின் சித்திரவதையில் இருந்து தப்பிக்க ஃப்ராங்கின் குடும்பம் ஆக்கிரமிக்கப்பட்ட ஆம்ஸ்டர்டாங்கில் இருந்து 2 மறைந்து வாழ்வதற்கு முன்னர் அவர் வேதனை வெளிப்படுத்தும் இந்த 8 வரி கவிதை வேலை பற்றிய ஒரு ஆன்மீக படைப்பு. 1944 அவருடைய குடும்பம் காட்டி கொடுக்கப்பட்டது.
மியான்மரில் ஆயிரக்கணக்கான சிறுபான்மை இன ரொஹிஞ்சா இன மக்கள் எல்லைப்புற கிராமங்களுக்கு தப்பியோட நேர்ந்த பர்மிய இராணுவ தாக்குதல் தொடர்பாக வங்கதேச வெளியுறவு அமைச்சகம் அண்டை நாடான மியான்மரின் தூதரை தனது கண்டனத்தை தெரிவிக்க அழைத்துள்ளது. இந்த நடவடிக்கை வங்கதேசத்திற்கும் அகதிகளுக்கும் பயங்கரமான விளைவுகளை ஏற்படுத்தியுள்ளது என அந்த அமைச்சகம் கூறியது. அதிக அளவிலான அகதிகள் வங்கதேசத்திற்கு சென்ற போதிலும் அவர்களில் சிலர் வலுக்கட்டாயமாக திருப்பி அனுப்பப்படுகின்றனர். ஆனால் தனது இராணுவத்தினர் கிராமங்களை எரிக்கின்றனர் மற்றும் திரும்பி வருபவர்களை கொல்லுகின்றனர் என்னும் குற்றச்சாட்டை மியான்மர் மறுத்துள்ளது.
தென் கரோலினா ஆளுநர் நிக்கி ஹாலியை ஐக்கிய நாடுகள் அவைக்கான அடுத்த அமெரிக்க தூதராக அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்டு ட்ரம்ப் தெரிவு செய்திருக்கிறார். மக்கள் அனைவரையும் ஒற்றுமைப்படுத்துவதில் ஹோலிக்கு நன்றாக செயல்பட்ட வரலாறு இருக்கிறது என்று அவர் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இவருடைய நியமனம்தான் புதிய நிர்வாகத்தில் ஒரு பெண்மணிக்கு அல்லது வெள்ளை இனத்தை சேராதவருக்கு வழங்கப்பட்டிருக்கும் உயரிய பணிப்பொறுப்பாகும்.
இந்தியாவின் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவித்திருப்பதற்கு எதிராக 13 எதிர்க்கட்சிகள் இணைந்து அடுத்த திங்கட்கிழமை தேசிய அளவில் போராட்டத்திற்கு அழைப்புகள் விடுத்துள்ளன. நாடாளுமன்றத்தின் வளாகத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் இந்த போராட்ட நாள் கோபத்தின் நாளாக அடையாளப்படுத்தப்படும் என்று அவர்கள் வலியுறுத்தினர்.
செய்தியறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தி அரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையைச் சேர்ந்த 32 பேர் IS தீவிரவாத அமைப்பில் சேர்ந்திருப்பதாக நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ அறிவித்திருந்தார். இந்நிலையில் சுகாதாரத்துறை அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான ராஜித சேனரத்ன அதை மறுத்திருக்கிறார். இதுகுறித்து சார்ல்ஸ் பீட்டர் வழங்கும் குறிப்பு.
இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் தீவிரவாத அமைப்புடன் இலங்கையர் எவருக்கும் தொடர்பு இல்லை என சுகாதார அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான ராஜித சேனரத்ன தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பு இன்று கொழும்பில் நடைபெற்ற நிலையில் இலங்கையைச் சேர்ந்த முஸ்லிம்கள் 32 பேர் IS அமைப்பில் இணைந்துள்ளார்கள் என்று நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச வெளியிட்ட தகவல் தொடர்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார்.
இலங்கையருக்கும் ஐஎஸ் அமைப்புடன் தொடர்பு கிடையாது என்பதை எமது பாதுகாப்பு தரப்பினர் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். இலங்கையர் 4 பேர் ஐஎஸ் அமைப்புடன் தொடர்பு பட்டிருக்கின்றார்கள் என்று ஏற்கனவே தகவல்கள் வெளியாகியிருந்தன. ஆனால் அந்த 4 பேரும் பல வருடங்களுக்கு முன்னரே இலங்கையிலிருந்து வெளியேறி வெளிநாடுகளில் குடியேறியவர்கள். இலங்கையர் எவரும் இங்கிருந்து நேரடியாக சென்று ஐஎஸ் அமைப்பில் இணையவில்லை. இது தொடர்பில் பாதுகாப்பு சபை கூட்டத்தின் பொழுது ஜனாதிபதிக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது
என்று கூறிய அமைச்சரிடம், எந்த ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டு நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச இலங்கை முஸ்லிம்கள் ஐஎஸ் அமைப்பில் இருக்கிறார்கள் என்று தகவல் வெளியிட்டார் என்று கேட்டபோது,
இந்த
கேள்விக்கு எனக்கு நேரடியாக பதில் கூற முடியாது. ஆனால் வெளிநாடுகளிலிருந்து வருகின்ற அடிப்படை மதவாதிகள் தொடர்பில் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அப்படியான ஒரு குழு பேர்வழி பகுதியில் இருப்பதாக கூறப்பட்ட நிலையில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டார்கள். ஆனால் அவர்கள் அடிப்படை மதவாதிகள் அல்ல என்பதை போலீசார் உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள்.
அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவினால் வெளியிடப்பட்ட தகவலின் பின்னர் முஸ்லிம் மக்கள் அச்சத்திற்குள்ளாகியிருப்பதை தான் அறிவதாக தெரிவித்த அமைச்சர் ராஜித சேனாரத்ன, முஸ்லிம் பிரதிநிதிகளுடன் இது தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதாகவும் கூறினார். இதனிடையே பொதுபலசேனா உட்பட பௌத்த அமைப்புகள் சிலவற்றை நேற்றைய தினம் சந்தித்து கலந்துரையாடிய அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச, பேச்சுவார்த்தைகள் மூலம் இனங்களுக்கிடையிலான பிரச்சினைகளை நிவர்த்தி செய்து கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை தனக்கு இருப்பதாக தெரிவித்தார்.
சார்ல்ஸ் பீட்டர், கிழக்கு மாகாணத்தில் தமிழ் பாடசாலைகளுக்கு நியமனம் பெற்றுள்ள முஸ்லீம் ஆசிரியைகள் அபாயா எனப்படும் மத ரீதியிலான ஆடை அணிவதற்கு அதிகாரிகள் அனுமதி மறுப்பதாக சர்ச்சை எழுந்துள்ளது. அது குறித்து ஆர். உதயகுமார் வழங்கும் குறிப்பு.
கிழக்கு மாகாணத்தில் உள்ள தமிழ் பாடசாலைகளுக்கு நியமனம் பெற்றுள்ள முஸ்லீம் ஆசிரியர்களின் அபாயா உடை தொடர்பாக சர்ச்சை எழுந்துள்ளது. அபாயா உடையணிந்து வர வேண்டாம் என்று அதிகாரிகளினால் வற்புறுத்தப்படுவதாக கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் முகமது ஃபாரூக் சிப்லி கூறுகின்றார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருந்தே இந்த முறைப்பாடுகள் பதிவாகி இருப்பதாகவும் அவர் தெரிவிக்கின்றார்.
பொதுவாக உடலை முற்று முழுதாக மறைக்கின்ற அபாயா என்று சொல்லப்படுகின்ற அந்த உடையினை அணியக்கூடாது என்றும், அதே நேரத்தில் சேலை உடுத்துக் கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு உடையத்தை வற்புறுத்தி இருக்கின்றார்கள். கட்டாயம் அவ்வாறு உடுத்துக் கொண்டுதான் எங்களுடைய தமிழ் பாடசாலைகளுக்கு வர வேண்டும் என்று ஒரு திணிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான திணிக்கப்படுகின்ற விடயங்கள், ஒரு மதம் சார்ந்த விடயங்கள், அவருடைய கலாச்சாரத்தை சார்ந்த விடயங்களை முற்று முழுதாக மறுதளித்து நீங்கள் இன்னொரு கலாச்சாரத்தில் இருக்கின்ற அல்லது இன்னொரு இனத்தவர்களுடைய அந்த உடையிலே வர வேண்டும் என்று
மாகாண கல்வி அமைச்சரின் கவனத்துக்கும் இந்த விடயம் அவரால் கொண்டுவரப்பட்டுள்ளது.
கல்வி அமைச்சர் கௌரவ தண்டாயுதபாணி அவர்களிடம் நான் இது சம்பந்தமாக தொலைபேசி தொடர்பு கொண்டு உடனடியாக இந்த விடயத்தை நீங்கள் கருத்தினை எடுக்க வேண்டும், இது அல்லாவிட்டால் இது இனங்களுக்கிடையிலே பிரச்சனைகளை உருவாக்கும் என்ற ஒரு விடயத்தை நான் சொல்லியிருந்த பொழுதும் அவர் அதற்கான ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கவில்லை.
இது தொடர்பாக மாகாண முதலமைச்சர் அல்லது மாகாண கல்வி அமைச்சரை தொடர்பு கொண்டு அவர்களின் பதிலை பெற முயன்ற போதிலும் தொடர்புகள் கிடைக்கவில்லை என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது.
ஆர். உதயகுமார் வழங்கிய குறிப்புடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவடைகிறது. செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
அடுத்து இந்திய கண்ணோட்டம். தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலினின் நேர்முக உதவியாளராக இருந்து பிறகு நீக்கப்பட்ட ஆதிசேஷனை மீண்டும் நியமிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அது குறித்து முரளிதரன்.
தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலினின் நேர்முக உதவியாளராக இருந்து பிறகு நீக்கப்பட்ட ஆதிசேஷனை மீண்டும் அதே பதவியில் நியமிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சித் தலைவராக மு க ஸ்டாலின் பதவியேற்றதும் அவரது நேர்முக உதவியாளராக சட்டப்பேரவையின் துணைச் செயலாளராக பணிபுரிந்த ஆதிசேஷன் என்பவர் நியமிக்கப்பட்டார். கடந்த ஆகஸ்ட் மாதம் சட்டப்பேரவையில் இருந்து திமுக உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டனர். இதை எதிர்த்து சட்டப்பேரவை வாயில் அருகில் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தர்ணா போராட்டத்தை நடத்தினர். இதற்கு பிறகு ஆதிசேஷன் மு க ஸ்டாலினின் உதவியாளர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டார். இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மு க ஸ்டாலின் வழக்கு தொடர்ந்தார். அதில் தன்னுடைய சிறப்பு தனி உதவியாளராக பணியாற்றிய ஆதிசேஷனை அப்பதவியிலிருந்து விடுவித்தது மட்டுமல்லாமல் அவரை பதவியிறக்கமும் செய்து தமிழக சட்டப்பேரவை செயலாளர் கடந்த ஆகஸ்ட் 22 உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும், ஆதிசேஷனை மீண்டும் எனக்கு தனி உதவியாளராக நியமிக்க வேண்டும் என்று கோரியிருந்தார். ஆதிசேஷன் பணி தொடர்பாக புகார்கள் வந்ததாலேயே அவர் அந்த வேலையில் இருந்து விடுவிக்கப்பட்டதாக அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்த நீதிபதி சுப்பையா ஆதிசேஷனுக்கு மீண்டும் எதிர்க்கட்சித் தலைவரின் நேர்முக உதவியாளர் பணியை வழங்க வேண்டும் என கூறி உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து கருத்து தெரிவித்திருக்கும் மு க ஸ்டாலின், சட்டமன்ற மரபுகளை நீதிமன்றத்தின் மூலம் மீட்க வேண்டிய சூழ்நிலையை தமிழகத்தை ஆள்வோர் இனியும் உருவாக்கக்கூடாது என்று கூறியுள்ளார்.
முரளிதரன், பொது இடங்களில் ஒலிபெருக்கி பயன்பாட்டுக்கு தேவையான உரிமத்திற்கு புதிய கட்டுப்பாடுகளை விதிக்கும் அரசாணை அடுத்த 15 நாட்களுக்குள் வெளியிடப்படும் என தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. அந்த அரசாணையில் குழாய் ஒலிபெருக்கிக்கு முழுமையான தடை விதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் மசூதிகள் கூட்டமைப்பு மற்றும் ஷரியத் பாதுகாப்பு குழு தரப்பிலான வாதத்தில் ஒலியை குறிப்பிட்ட அளவில் கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. இதுகுறித்து முஸ்லீம் அமைப்புகள் சார்பில் இன்று காவல்துறை தலைவர் அலுவலகத்தில் மனு கொடுக்கப்பட்டது. அதுகுறித்து இந்திய தவீ ஜமாத் அமைப்பின் துணை பொதுச் செயலர் முகமது ஷிப்லியிடம் கேட்டேன்.
கூம்பு வடிவ ஒலிபொதிக்கு தொடர்பாக வந்து இன்னைக்கு நானும் பொதுச் செயலாளர் முகமது சித்திக்கும் வந்து டிஜிபி அலுவலகத்தில் உயரதிகாரியை சந்திச்சு பேசணும். அதில் நாங்கள் வச்ச கோரிக்கை என்னங்கன்னா முழுவதுமாக அதை வந்து நீங்கள் தடை செய்யறதுக்கு நீங்கள் இது பண்ணக்கூடாது. அதனுடைய சவுண்டு டெசிபிள் அது 70% டெசிபிள் சவுண்ட் அதுக்கு உள்ளே இருக்கிற மாதிரி உள்ளதை நாங்கள் வந்து எல்லாம் நாங்கள் பயன்படுத்துறதுக்கு நாங்கள் வந்து அறிவுரை சொல்லிடுறோம். எங்களுடைய மஜிதுகள் எல்லாமே அதுக்கு நீங்கள் உள்ள உரிய ஆவணம் பண்ணணுங்கிறத எங்களுடைய கருத்தை சொன்னால் அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் முற்றிலுமாக நீங்கள் தடை பண்ணீங்கன்னு சொன்னால் இது வந்து மத சம்பந்தப்பட்ட இதாகிறதுனால ஒரு சென்சிட்டிவாக இஷ்யூவாக போய் இது வந்து தேவையில்லாத பிரச்சனைக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறத நாங்கள் அவங்கள்ட்ட சொல்லிட்டு வந்திருக்கோம். இந்த கருத்தையும் அவங்க உள்வாங்கி ஒரு மக்களுக்கு ஒரு சிறந்த இதை நாங்கள் வந்து ஒரு அரசாணையை வெளியிடுற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலை அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு
ஒலி மாசை கட்டுப்படுத்த ஒரு நடவடிக்கையில் வந்து ஒரு மத ரீதியாக இந்த பிரச்சனையை பார்ப்பது வந்து சரியான அணுகுமுறையாக இருக்குமா?
இந்தியாவை பொறுத்தவரைக்கும் பல்வேறு விஷயங்கள் இந்த மாதிரி தீபாவளியுடைய பட்டாசு வெடிக்கிறதா இருக்கட்டும் இன்னும் பல விஷயங்களா இருக்கும் பல்வேறு மாசு கட்டுப்பாடுகள் வந்து அதுக்கு நமக்கு அறிவுரை வழங்கினாலும் வந்து அதையும் மீறி சில விஷயங்கள் நமக்கு நடந்து கொண்டாது. சென்சிட்டிவ் இஷ்யூல வந்து நீதிமன்றம் வந்து அதை அனுசரிச்சுதான் ஒரு முடிவுகளை நம்ம வந்து இது பண்ணணும். நீதிமன்றமா இருந்தாலும் சரிதான், அரசு அரசா இருந்தாலும் சரிதான், அதை ஒட்டிதான் நான் வந்து ஒரு முடிவுகள் எடுக்கணுங்கிறது எங்களுடைய இது.
முகமது ஷிப்லி, தனது அதிகாரங்களை நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துக்கு மாற்றி கொடுத்துள்ள முதலமைச்சர் ஜெயலலிதா எந்த அதிகாரத்தின் அடிப்படையில் திட்டங்களை அறிவிக்கிறார் என திமுக, பாட்டாளி மக்கள் கட்சி ஆகியவை கேள்வி எழுப்பியுள்ளன. இதுகுறித்து முரளிதரன்,
கடந்த நவம்பர் 9 முதல் 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என இந்திய அரசு அறிவித்த பிறகு தொடக்க வேளாண்மை வங்கிகளால் விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய பயிர்க்கடன்களை வழங்க முடியாத நிலை தமிழகத்தில் ஏற்பட்டது. இந்த நிலையில் இன்று அரசு வெளியிட்டுள்ள ஒரு செய்திக்குறிப்பில் பயிர்க்கடன் பெற்று விவசாயிகள் சாகுபடி செய்யும் வகையில் ஒரு முன்னோடி திட்டத்தை செயல்படுத்த முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார் என்று கூறப்பட்டுள்ளது. அதன்படி மத்திய கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெயரில் கணக்கு தொடங்கப்பட்டு கடன் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பெயரில் செய்யப்பட்டுள்ளது குறித்து எதிர்க்கட்சிகள் தற்போது கேள்வி எழுப்பியுள்ளன. ஜெயலலிதா உடல் நலமின்றி போன பிறகு அவரது பொறுப்புகள் அரசியல் சட்டத்தின் 166வது பிரிவின்படி நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு மாற்றப்பட்டுவிட்ட நிலையில் எந்த அதிகாரத்தின் அடிப்படையில் ஜெயலலிதா இந்த உத்தரவுகளை பிறப்பிக்கிறார் என பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்த விவகாரம் தொடர்பாக ஆளுநர் வித்யாசாகர் ராவ் விசாரணை நடத்த வேண்டுமென திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார்.
முரளிதரன், இந்தியாவை ரொக்கமற்ற பொருளாதாரமாக மாற்ற டிஜிட்டல் தொழில்நுட்ப பரிவர்த்தனை முறைகளை அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக பொருளாதாரத்துறை செயலர் இன்று அறிவித்தார். இது சாத்தியமா என்று சென்னை பல்கலைக்கழக பொருளாதாரத்துறை பேராசிரியர் ஜோதி சிவஞானம் அவர்களிடம் கேட்டேன்.
சாத்தியம் இல்லைங்க. முதல் வந்து கேஷ்லெஸ் எக்கானமிங்கிறது வந்து ஒரு பெரிய அப்ஜெக்டிவ் கிடையாதுங்க. ஸோ கேஷ்லெஸ் எக்கானமி வந்து ஒரு நோக்கமாகவோ ஒரு கொள்கையாக கொண்டு செயல்பட முடியாது. அதுவும் டிமானிட்டைசேஷன் வந்து மூலியமா அதை வந்து செய்யணும்னு இவங்க நினைக்கிறாங்க. அது வந்து நிச்சயம் வாய்ப்பே இல்லை. ஒன்று ரெண்டாவது வந்து இந்தியாவில் உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேங்கிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸும் வந்து பாருங்க, பர் லேக்குக்கு வந்து 10.7 பேங்க் பிரான்ச்சஸ் இருக்குது 100,000 பாப்புலேஷனுக்கு. அதே மாதிரி ஏடிஎம் பார்த்தீங்கன்னா 100,000 மக்களுக்கு 16 ஏடிஎம் தான் இருக்குது. உலக அளவில் ஆவரேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா 44 ஏடிஎம் இருக்குது 100,000 மக்களுக்கு. ஸோ இந்த மினிமம் பேங்க் பிரான்ச்சஸையும் ஏடிஎம் வச்சுக்கிட்டு நீங்க எப்படி வந்து கேஷ்லெஸ் எக்கானமியை நோக்கி போவீங்க? இன்டர்நெட் இதெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பார்க்க போனீங்கன்னா அது இன்னும் குறைவா இருக்கும். இந்த 10.7% 10.6 பேங்க் பிரான்ச்சஸும் இந்த 16 ஏடிஎம்மும் கூட மொத்தமும் வந்து நகர்ப்புறங்கள்ல இருக்குது, கிராமப்புறங்கள்ல இது கிடையாது. அது இந்த ஆல் இண்டியா ஆவரேஜ். தனித்தனியா நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ்ன்னு எடுத்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து இன்னும் ரொம்ப மிக மிக குறைவா இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இந்த கேஷ்லெஸ் எக்கானமின்னு சொல்றது வந்து சுத்தமான ஒரு ஹம்பக், அதற்கான வாய்ப்பே இல்லை.
அரசாங்கம் இப்ப எடுத்த இந்த முடிவுல இருந்து இப்போ வந்து பின்வாங்கவும் முடியாது. இப்போ வந்து என்ன பண்ண முடியும் நினைக்கிறீங்க?
ஒத்துக்கணும், டிமானிட்டைசேஷனோட நோக்கம் வந்து ரீப்ளேசிங் ஓல்டு கரன்சி, அது மட்டும்தான் அதுக்கு நோக்கமா இருக்க முடியும். அந்த நோக்கத்துக்கு மட்டும்தான் இதை பண்ண முடியும். இது மாதிரி எல்லா அப்ஜெக்டையும் நீங்க அதுல வந்து அடைய முடியாது. ஒன்னு ரெண்டாவது, இதை வந்து பணப்புழக்கம் அதிகமா உள்ள நாட்டுல பயன்படுத்தவே கூடாதுன்னு சொல்றாங்க எக்ஸ்பர்ட்ஸ். லிட்ரேச்சர் சொல்றது என்னன்னா, ஏன்னா பணப்புழக்கம் அதிகமா இருக்க நாட்டுல வந்து பயன்படுத்தீங்கன்னா இந்த வலி வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும், கஷ்டம் அதிகமா இருக்கும்.
ஜோதி சிவஞானம், இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.